ஞாயிறு சிந்தனை.
என்ன தர்ம அன்புள்ளங்களே, முனிவர்கள் பலர் வாழ்ந்து வந்த ஓர் ஆசிரமத்தில் நாள் தவறாமல் பூஜைகள் நிகழ்ந்தன. அந்த ஆசிரமத்தின் தலைவர் ஒரு பூனையை வளர்த்து வந்தார். வெள்ளை நிறம் கொண்ட அந்த பூனைக்கு முன்னிரு கால்கள் மட்டும் சாம்பல் நிறத்தில் இருந்தன. பூஜை நேரங்களில் அப்பூனை குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தது. எனவே ஆசிரமத் தலைவர் அப்பூனையை பூஜை மண்டபத்தில் இருந்த ஒரு தூணில் கட்டி வைக்கச் சொன்னார். ஒவ்வொரு நாளும் பூஜை ஆரம்பித்ததும் பூனையும் அங்கு வந்ததால் அது வந்ததும் அதை தூணில் கட்டி வைத்துவிட்டு பூஜை துவங்கியது. சில மாதங்கள் கழித்து அந்த ஆசிரமத் தலைவர் திடீரென காலமானார். மற்றொருவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தலைவர் இறந்த பிறகு அவரால் வளர்க்கப்பட்ட பூனை பூஜை மண்டபத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டது. ஆனால் ஆசிரமத்திலிருந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பூனையை தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட தூணில் கட்டிய பிறகே தங்கள் பூஜையை துவக்கினர். இன்னும் ஓராண்டு கழித்து அந்த பூனையும் இறந்தது. ஆசிரமத்தில் இருந்தவர்கள் அடுத்த நாள் பூஜையை துவக்குவதற்கு முன் மற்றொரு பூனையை தேடி ஊருக்குள் சென்றனர். அதுவும் இறந்து போன பூனையைப் போலவே வெள்ளை நிறத்தில் உடலும் முன்னிரு கால்கள் சாம்பல் நிறத்திலும் உள்ள பூனையை பல இடங்களில் தேடி அலைந்து கண்டுபிடித்தனர். அந்த பூனையை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து முந்தின பூனை கட்டப்பட்டிருந்த அதே தூணில் இந்த புதிய பூனையை கட்டிய பிறகே தங்கள் பூஜையை ஆரம்பித்தனர். பல ஆண்டுகள் சென்றபின் அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் பலரும் வேறு இடங்களுக்கு மாறிச் சென்றனர். புது முனிவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். ஆனால் அந்த ஆசிரமத்தில் மாறாமல் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு மரபு அந்த பூனை மரபு. பூனை இல்லாமல் அந்த ஆசிரமத்தில் பூஜை இல்லை என்ற சட்டம் வகுக்கப்பட்டது. அந்த சட்டமும் மிக நுணுக்கமாக வகுக்கப்பட்டது. எவ்வகையான பூனையை வாங்க வேண்டும், அந்த பூனையை பூஜை மண்டபத்தில் எந்த தூணில் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த சட்டத்தில் பல நுணுக்கங்கள் இணைக்கப்பட்டன.
அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே, அன்பும் மரமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
அன்பு இதயங்களே, பூஜைக்கு இடையூறாக இருந்ததால் தூணில் கட்டப்பட்டது பூனை. ஆனால் நாளடைவில் பூனை இல்லாமல் பூஜை இல்லை என்ற நிலைக்கு அந்த ஆசிரமத்தினர் தள்ளப்பட்டனர். பூனை பூஜைக்கு இடையூறாக இருந்ததென்ற ஆரம்பம் மறக்கப்பட்டது. அதற்கு முற்றிலும் நேர் மாறாக பூஜை செய்வதற்கு பூனை தேவைப்பட்டது. பூனையை விட பூஜை முக்கியம் என்பது மறக்கப்பட்டு பூஜையை விட பூனை முக்கியம் என்ற நிலை உருவானது. அன்புள்ளங்களே, மரபுகளுக்கு உள்ள சக்தி இதுதான். நமக்கு தேவை என்று நாம் ஆரம்பிக்கும் பழக்கங்கள் மரபாக மாறும்போது அந்த பழக்கங்களுக்கு நாம் தேவை என்ற நிலை உருவாகிவிடும்.
ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை
என்று மார்க் நற்செய்தி இரண்டாம் பிரிவில் இயேசு கடிந்து கொண்டது நமக்கு நினைவுக்கு வரலாம். இன்றைய நற்செய்தியில் மற்றொரு மரபு பற்றிய விவாதம் எழுகின்றது. கழுவாத கைகளோடு இயேசுவின் சீடர்கள் உண்பது பெரும் சர்ச்சையை உருவாக்குகின்றது. அன்பு இதயங்களே, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இதுபோன்ற பல நூறு சம்பிரதாயங்கள், மரபுகள், சடங்குகள் கூடிக்கொண்டே சென்றன. இறைவனோ தலைவர் மோசேயோ இந்த சட்டங்களை கூட்டவில்லை. இவற்றை கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் மோசே மக்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்.
இணை சட்ட நூல் பிரிவு 4. இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், அவற்றை பின்பற்றுங்கள்.
சேர்க்கவும் வேண்டாம், நீக்கவும் வேண்டாம், கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று மோசே கூறிய தெளிவான எளிய முறையை மறந்துவிட்டு அவர் தந்த கட்டளைகளில் புதிய புதிய அர்த்தங்களை கண்டுபிடித்து சிறிய அல்லது பெரிய மாற்றங்களை உருவாக்கி அவற்றை எழுதப்படாத மரபுகளாக சட்டங்களாக மாற்றுவதில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் முழு கவனம் செலுத்தினர். அன்பு நெஞ்சங்களே, இதில் மற்றொரு தவறான போக்கு என்னவென்றால், இந்த சட்ட திருத்தங்கள் மதத் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் மக்கள் மீது இன்னும் அதிக சுமைகளை சேர்ப்பதாக இருந்தது. இதையும் இயேசு ஒருமுறை மக்களிடம் சுட்டிக்காட்டினார்.
மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள்
என்று மத்தேயு நற்செய்தி 23 பிரிவில் இயேசு கூறுகின்றார்.
உன்னருவில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே, உன்னிடையில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே, உன்னருவில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே, உன்னிடையில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும்
எனதருமை அன்புள்ளங்களே, சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், சட்டங்கள், மரபுகள் என்று பல பாரங்களால் நசுங்கிப் போகும் ஒரு சமுதாயம் விரைவில் இவைகளையே கடவுள் நிலைக்கு உயர்த்திவிடும் ஆபத்தும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும்போது மக்கள் இறைவனை மறந்துவிட்டு சட்டங்களை வணங்கும் ஆபத்து உண்டென்று இறைவாக்கினர் ஏசையா ஒரு எச்சரிக்கை விடுத்தார். அந்த எச்சரிக்கையை இயேசு இன்றைய நற்செய்தியில் நினைவுறுத்துகின்றார். ஏசையா தந்த எச்சரிக்கை இதுதான்.
இறைவாக்கினர் ஏசையா பிரிவு 29. என் தலைவர் கூறுவது இதுவே, வாய்ச்சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்கள் இறையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையைச் சார்ந்ததே.
அன்பு இதயங்களே, மனப்பாடம் செய்த சட்டங்களை, மந்திரங்களை உதடுகள் சொன்னாலும் உள்ளத்தில் இறை உணர்வு சிறிதும் இல்லாமல் வாழ முடியும் என்பதை வில்லியம் பார்க்லே என்பவர் ஒரு குட்டி கதை மூலம் கூறியுள்ளார். தன் எதிரி ஒருவரை கொல்வதற்காக அவரை துரத்திச் செல்கிறார் மற்றொருவர். இருவரும் குதிரையில் ஏறி பறந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வேளையில் நண்பகல் தொழுகைக்காக அழைப்பு ஒலிக்கின்றது. எதிரியை கொல்ல துரத்திச் செல்பவர் அந்த அழைப்பை கேட்டதும் குதிரையை உடனே நிறுத்திவிட்டு கீழே குதித்து அந்த இடத்திலேயே முழந்தாள் படியிட்டு ஜபங்களையெல்லாம் அவசரம் அவசரமாக சொல்லி முடிக்கின்றார். பின்னர் மீண்டும் குதிரையில் ஏறி கொலைவெறியோடு எதிரியை துரத்திச் செல்கிறார். அவர் உதடுகள் அந்த நேரத்தில் சொன்னது ஜபமா சாபமா தெரியவில்லை.
அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே, அன்பும் மரமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
எனதருமை அன்புள்ளங்களே, உதடுகளால் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் தன் முழு வாழ்வாலும் இறைவனுடனும் இறைவனின் வரியோருடனும் மிக நெருங்கி வாழ்ந்த அன்னை தெரேசாவின் எண்ணங்களோடு நமது சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம். அருளாளர் அன்னை தெரேசாவின் திருநாளை இந்த வாரம் செப்டம்பர் 5 புதனன்று நாம் கொண்டாடவிருக்கின்றோம். நம்மில் பலர் தொடுவதற்கே அஞ்சும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை குப்பை தொட்டிகளிலிருந்தும் சாக்கடைகளிலிருந்தும் மீட்டு அவர்களை கழுவி மருந்திட்டு உணவூட்டி அவர்களை மீண்டும் மனிதர்கள் என்ற நிலைக்கு உயர்த்திட இந்த அன்னை செய்த பணி மிக மிக கடினமானது. இந்த பணியை இவர் 45 மேலாக செய்தார். இவரது பணியை கண்டு வியந்த ஒரு பத்திரிகையாளர் இவரிடம் ஒரு நாள், உங்களால் எப்படி இவ்வளவு மகிழ்வாக இந்த பணிகளை செய்ய முடிகின்றது என்று கேட்டார். அன்னை அவரிடம்,
நான் 18 என் குடும்பத்தினரை விட்டு துறவரத்தில் சேர்ந்தபோது இயேசுவின் கைகளில் உன் கைகளை இணைத்துக்கொள், அவருடன் நடந்து செல் என்று சொல்லி என் அம்மா என்னை வழியனுப்பி வைத்தார்கள். அம்மா அன்று சொன்ன வார்த்தைகளே என்னை இதுவரை மகிழ்வுடன் வைத்துள்ளன
என்று அந்த பத்திரிகையாளரிடம் சொன்னார். அன்பு இதயங்களே, அந்த அன்னையின் உதடுகளிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களை இறைவனை நோக்கி நடத்தியுள்ளன. உதடுகளாலும் உள்ளத்தாலும் இறைவனுக்கு நெருக்கமான அருளாளர் அன்னை தெரேசாவின் பரிந்துரையால் நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் இறைவனை நெருங்கி வாழும் வரத்தை இன்று உருக்கமாக வேண்டுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.